உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி சிந்தனை நேரம். இலக்கியத்தில் விவசாயம்.
சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ,
துளி துளி மழை துளி என்ற தலைப்பில் உரை இடம்பெறுகிறது. வழங்குகிறார் கோவை அரசு கலைக் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சூரியகாந்தன் அவர்கள்.
உலக உயிர்கள் அனைத்திற்கும், பூமியின் மீதுள்ள இயற்கை தாவரங்கள் அனைத்திற்கும் உயிர் சத்தாக விளங்குவது மழை நீர். வானத்திலிருந்து மழை துளிகள் மண்ணில் விழுந்தால்தான் புற்கள் கூட தலை நீட்ட முடியும் என்பது வள்ளுவரின் வாக்கு. மழையின் அருமையை அவசியத்தை நன்கு உயித்து உணர்ந்திருந்த நம் முன்னோர்கள் அதன் சிறப்பையும் அது தரும் வாழ்வியல் அனுபவங்களையும் கனிந்த பழமொழிகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வானின் நிலைமையையும் அங்குள்ள கிரகங்களின் நிலைமையையும் ஆராய்ந்து மழையின் இயல்பை விளக்கிச் சொல்வது இன்றைய அறிவியல் எனலாம். காலத்தின் இயல்பு, ஆகாய வெளியின் தோற்றம், கிரகங்களின் நிலைமை முதலியவற்றை கொண்டு மழை பெய்யும் தன்மையை, தருணத்தை நமது முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள்.
சிறு பூவினிலே விழுந்தால் ஒரு தேன் துளியாய் வருவாய், சிறு சிப்பியிலே விழுந்தால் ஒரு முத்தனவே முதல்வாய், பயிர் வேரினிலே விழுந்தால் நவதானியமாய் விளைவாய், என் கண்விழிக்குள் விழுந்ததனால் கவிதையாக மலர்ந்தாய்.
வருடத்தில் குறிப்பாக எந்தெந்த மாதங்கள் மழையுடன் சம்பந்தப்பட்டவை என்பதையும் அவர்கள் தெளிவாகவே அறிந்திருந்தார்கள். ஐப்பசி, கார்த்திகை ஆகிய இரண்டு மாதங்களும் மழைக்காலமாகும். கார்த்திகை மாதத்தில் அசுவினி நட்சத்திர நாளன்று வானத்தில் இடி இடித்தல் ஏற்புடையது அல்ல. அப்படி இடி இடித்து மழை பொழிந்தால் அதனைத் தொடர்ந்து 6 மாதங்கள் மழை இல்லாமல் போய்விடும். இதனை அசுவினி கார்த்திகையில் இடி இடித்தால் 6 கார்த்திகைக்கு மழை இல்லை என்னும் பழமொழியானது எடுத்து கூறுகிறது. இதைப்போன்றே ஆனி மாதத்திலும் வானம் மழைக்கான அறிகுறியோடு இருத்தல் கூடாது. அவ்விதம் இருந்தால் அப்புறம் 2 மாதங்களுக்கு மழை இருக்காது. இதனை ஆனி மானம் குமுறினால் 60 நாளைக்கு வெறுமை என வருகின்ற அனுபவம் கூறுகின்றது. 12 ராசிகளில் துலா ராசியும் ஒன்று. அந்த ராசியில் சுக்கிரன் இருந்தால் மழை பெய்யும் என்பதை துலாத்தில் வெள்ளி உலாத்தில் பெய்யும் மழை என வரும் பழமொழியால் அறியலாம். பரணி நட்சத்திரத்தில் மழை பெய்ய தொடங்கினால் அது பரவலான பலனை தரும் என நம்பிக்கை இருக்கின்றது. பரணி மழை தரணியெல்லாம் மகிமை என சொல்லும் அந்த மொழியே இதரை சான்றாக முன்னிறுத்தியும் நம்முடைய நினைவில் பதிகிறது. நீண்ட நாட்கள் மழை பெய்யாமல் காய்ந்து கிடக்கும் வானமானது மழை பெய்ய தொடங்கிவிட்டால் விடாமல் பெய்கின்ற குணம் கொண்டது என்பதையும் காஞ்ச வானம் பேஞ்சா விடாது என்கிற பழமொழி வழியே உணரப்பெறுகின்றோம். ஆகாயத்தின் இயல்பினால் மட்டுமல்லாமல் உயிரினங்களின் செயல்பாடுகள் மூலமாகவும் மழை வருவதற்கான அறிகுறிகளை அந்நாளைய மக்கள் அறிந்திருந்தனர். அடிவானம் கருத்தால் அப்பொழுதே மழை என்கின்ற பழமொழியானது ஆகாயத்தின் அடிமட்டத்தில் மழை மேகங்கள் கூட்டமாக கருமையாய் காட்சி தந்தால் மழை பெய்யும் என்பது உண்மை என்று கட்டியம் கூறுகிறது. உயிரினங்களிலே ஈசல் மழையோடு பெரிதும் சம்பந்தப்பட்டது. மாலை பொழுதில் ஈசல்கள் பறப்பது மழையின் அறிகுறி. எறும்புகள் தங்களின் உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு மேடான பகுதிகளை நோக்கி ஊர்ந்து செல்வது இதனை அறிவிக்கும். தட்டான்கள் தாழ்ந்து பறப்பதும் மழைக்கான அடையாளமே ஆகும். தும்பி பறந்தால் தூரத்தில் மழை என்பது தூரத்தில் எங்கோ ஓரிடத்தில் மழை பொழிந்து கொண்டிருப்பதை இந்த பழமொழி வழியே அறிந்து பகிர்ந்து வந்துள்ளனர். மண் புற்றுக்களில் இருந்த ஈசல்கள் பறப்பதற்காக கிளம்பினாலும், மண்ணிலே கரையான் பூச்சிகள் கூடினாலும் மழையை உறுதியாக கொண்டு வரும். கால்நடைகளில் மாடுகளுக்கு இந்த நுட்பமான உணர்வு உண்டு. மாடு மயங்கி மானத்தை பார்த்தால் மழை பெய்யும் என்பது பழமொழி ஆகும். புற்களோடு பெரிதும் சம்பந்தமுடைய மாட்டு இனம் வான்வெளியின் தன்மையை அறிந்திருந்தது நமது சிந்தனைக்கு உரியது. பருவ மழையானது உரிய தருணங்களில் தவறாமல் பெய்தால் நிலம் செழிக்கும். கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற்காலம், உதுவேனிற்காலம் என்று ஆறு வகை பருவங்களாக வகைப்படுத்தியது கவனத்தில் கொள்ளத்தக்கது. இதிலே முதன்மையாக சொல்லப்பட்ட கார்காலம் ஆவணி புரட்டாசி ஆகிய இரண்டு மாதங்களை உள்ளடக்கியவை. அடுத்து வரும் கூதிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஆகிய இரு மாதங்களை தனக்குள் கொண்டவை. இவையும் மழைக்கான மாதங்களே ஆகும். ஐப்பசி கார்த்திகை அடைமழை, சில தருடங்களில் ஐப்பசியில் லேசான தூறல், கார்த்திகையில் கனத்த மழை என வரும் முதுமொழிகள் இதனை முறையாக
முன்னிறுத்துகின்றன.
வருடத்தில் கார்த்திகையில் மழையின் அளவு மிகுந்திருக்கும். இதனை கார்த்திகைக்கு மிஞ்சின மழையும் இல்லை, கர்ணனுக்கு மிஞ்சின கொடையும் இல்லை என்கிற பழமொழி கௌரவப்படுத்தும். சில நாட்களில் மழைக்கால மேகங்கள் ஒன்று திரண்டு கூடியிருக்கும். சீக்கிரத்திலேயே அவைகள் கலைந்தும் போய்விடும். மேகம் கலைந்து விட்டதால் மழை நீங்கிவிட்டது என்று சொல்ல முடியாது. விரைந்தே அந்த கருத்த மேகங்கள் ஒன்றாகி கனமழையை கொட்டும். மழை வருவதை முன்கூட்டியே இப்படிப்பட்ட அறிகுறிகளால் தெரிந்து கொண்டு இருந்தாலும் சில தருணங்களில் அந்த அறிகுறிகளின்படி மழை பெய்யாமல் ஏமாற்றி விடுவதும் உண்டு. இதனை மழை பெய்வதும் பிள்ளை பிறப்பதும் மகாதேவனுக்கும் தெரியாது என கூறி வந்துள்ளனர். இடி மின்னல் ஆகியவை மழையோடு தொடர்புடையவை அல்லவா? இடி இடித்து மின்னல் மின்னி மழை பெய்வது இயற்கை. மழை வருவதற்கு முன்னர் இடி முழக்கம் வானத்தின் உருமலை காட்டும். கோடை இடி குமரினால் என்பதும் மின்னாமல் இடி விழுமா, மின்னினால் மழை பெய்யுமா, மின்னலுக்கு பின்னாலே பொன்னான மழை தன்னாலே என்கிற பழமொழிகள் மின்னல் கீற்றுகளாய் பவனியே வந்துள்ளன. இவ்விதம் இடி மின்னல் மழை ஆகியவற்றோடு இன்னொரு முக்கியமான சக்தியும் சொல்லுதற்குரியது. அந்த சக்தியே காற்று எனப்படும். இடிகளின் முழக்கத்தையும் மின்னலின் வெளிச்சத்தையும் தொடர்ந்து காற்றோடு கூடிய பெருமழையானது பெய்யும். சில வேளைகளில் காற்றின் வலிமையால் மேகக்கூட்டங்கள் கலைந்து போய் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் விலகி போய்விடும். காற்று வீசுகின்ற திசையினை ஒட்டி அதனை கீழ்காற்று, மேல்காற்று, வாடை காற்று, தென்றல் காற்று என்று பெயர்கள் பொறித்து கூறுவது தமிழர் மரபாகவே இருந்து வந்துள்ளது. கீழ்காற்று ஆவணி மாதத்தில் வீசும், மேல்காற்று ஐப்பசி மாதத்தில் வீசும். பயிர்களுக்கு மழையின் வளம் மிக மிக தேவையானது. பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான நீரோட்டத்தை தருவதிலே மழையின் பங்களிப்பு மிக அதிகமானது. மகாகவி பாரதியார் இயற்கையின் அரிய கொடையாக மழையை போற்றுவார். வான் இனிது மழை இனிது என்பார். பாவேந்தர் பாரதிதாசன் வான் மழையின்றி வாடிடும் பயிர் போல் என்பார். மழைமுகம் காணாத பயிரும் தாய்முகம் காணாத பிள்ளையும் என்கின்ற பழமொழியின் கனிந்த ஓமையும் சுவையானது. வள்ளுவர் வானம் வரக்கு மேல் சிறப்பொடு பூசனை செல்லாது என்று குறிப்பார். வானம் வழங்க தானம் வழங்கும் என்பதும் வானம் சுரக்க தானம் சுரக்கும் என்பதும் இக்கருத்தை விளக்குகின்ற பழமொழிகள் ஆகும். பயிர்களை விளைவிப்பதோடு மட்டுமின்றி இந்த மழை நீரின் சிறப்பு வேறு வகைகளிலும் போற்றப்படும். சுவாதி நட்சத்திர நாளில் மழை துளி சிப்பியில் விழுமேயானால் அது முத்தாக உருமாறும். சிப்பியிலே விழுந்த மழை துளிதான் முத்து என்பது நமது முன்னோர்கள் மொழி. நன்மையை செய்யும் மழை சில தீமைகளையும் நிகழ்த்துவதுண்டு. காய்ந்தும் கெடுக்கும், பெய்ந்தும் கெடுக்கும் என்று தேவையில்லாத இடத்தில் பெய்த மழை பயனில்லாமல் போய்விடும் என்பதை காட்டுக்கு எரித்த நிலவும் காணலுக்கு பெய்த மழையும் என்று வருத்தமாகவே அந்த பழமொழி நெஞ்சில் நிறுத்துகின்றது. மழையினை ஒட்டியே மக்களின் உள்ளங்களில் பண்பாட்டு வளர்ச்சியும் அமைகின்றது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பொல்லார்க்கும் பெய்யும் மழை என்பது இதனை சுட்டுகின்றது. நீதி கெட்ட நகரத்தில் நிறை மழை பெய்யுமா என்கின்ற கேள்வியை பழமொழியே கேட்கும். லேசாக வானம் தூறிக்கொண்டு இருந்தால் நற்காரியங்களுக்கு புறப்பட்டு செல்வோர் அதனை தவிர்த்தல் வேண்டும். தும்பலிலே போனாலும் தூற்றலிலே போகாதே என்பார்கள். மழையின் வளம் குறித்தான வட்டார கலைச்சொற்களை பழமொழிகள் மூலம் அறிந்து கொள்ள வழிகள் நன்கு பிறக்கின்றன. அடைமழை, நெடுமழை, நிறைமழை, பெருமழை, கனமழை என மழையின் அளவை வகைப்படுத்துபவை இத்தகைய கலைச்சொற்கள் ஆகும். விட்டு விட்டு மழை பொழிந்தால் அதனை ஆய்ச்சல் ஆய்ச்சலாய் பெய்யும் மழை என்னும் பழமொழி குறிக்கும். பெருமழைக்கு பிறகு சிறு அளவில் மழை பெய்தால் அதனை செடி மழை என்று மொழிந்தனர். சிறு சிறு தூரலாக தொடர்ந்து பெய்தால் அதனை அழுகை தூரல், நாரல் தூரல், சின்ன தூரல் என வரும் சொற்களால் குறித்தனர். தூரல் நின்றும் தூவானம் நிற்கவில்லை என்பதும் பழக்கத்தில் நிலவிய பழமொழியே. மழையின் வளம் பழமொழிகளில் சொல் வளமாக செல்வ வளமென கொட்டி கிடந்துள்ள பாங்கு மண்ணை குளிர்ச்சியடைய செய்வதைப் போலவே மனங்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளதும் இதனால் அறியப்பெறுகின்றது.
எங்கேதான் சென்றாயோ, இப்போது வந்தாயோ, சொல்லாமல் வந்தது போல் இல்லாமல் போவாயோ, தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ.
இலக்கியத்தில் விவசாயம், துளி துளி மழை துளி உரை இடம்பெற்றது. வழங்கியவர் கோவை அரசு கலைக் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சூரியகாந்தன் அவர்கள்.
சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்ப